ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயினச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1-8. முடியும் கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியின் தொடக்கம். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்துக்கு வந்து பாவ மன்னிப்படைய மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று பறைசாற்றி வந்தார். யூதயாவினர் அனைவரும் எருசலேம் நகரினர் யாவரும் அவரிடம் சென்றனர். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தனர். யோவான் ஒட்டக முடி ஆடையை அணிந்திருந்தார், தோள்கச்சையை இடையில் கட்டியிருந்தார், வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் உண்டு வந்தார். அவர் தொடர்ந்து, என்னை விட வலிமை மிக்க ஒருவர் எனக்கு பின் வருகிறார், குனிந்து அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. நான் உங்களுக்கு தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தேன், அவரோ உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார் என பறைசாற்றினார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் மீண்டுமாய் இந்த இறைவார்த்தை நேரத்தில் இணைந்திருப்பதை குறித்து நாங்கள் மகிழ்கிறோம். இறைவார்த்தையை கேட்பதிலும் அந்த இறைவார்த்தையை உண்டு அதை வாழ்வாக்குவதிலும் மிகவும் அக்கறையோடு இருக்கிற பிள்ளைகளை குறித்து கடவுளும் சந்தோஷப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். அவரும் இறைவனில் நிறைந்த பிள்ளைகளை ஆசீர்வாதத்திலே நிறைத்து மகிழ்கிறார். இந்த மகிழ்ச்சியை நிறைவாக்கி கொண்டிருக்கிற உங்கள் எல்லோரையும் ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்தி இந்த திருவருகை காலத்தினுடைய 2வது வார இறை செய்திக்கு உங்களை அன்புடன் அழைத்து நிற்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம காத்திருக்கிற ஒரு காலத்திலே வந்து நிற்கிறோம். காத்திருப்பதை குறித்து சிந்திக்கிறோம். காத்திருப்பதினுடைய ஆழம் என்ன? காத்திருப்பது என்பது எப்படிப்பட்ட காத்திருப்பு நமக்கு தேவை என்பதை எல்லாம் கடந்த நாட்களில் சிந்தித்தோம். இந்த திருவருகை காலத்திலே காத்திருப்பு என்பது கடவுளுக்காக, கடவுளோடு கடவுளைப் போல நம்ம காத்திருக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை மீண்டுமாய் நாம் பரிசீலித்து நம்முடைய காத்திருப்பை இன்னும் நிறைவாக்கக்கூடிய ஒரு வழிகளைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் தன் பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதமான வார்த்தைகளை வைக்கிறார் என்று நாம் பார்க்கிற போது, அதை வாசிக்கிற போது நம்மால் உணர முடிகிறது. ஆறுதல் கூறுங்கள், என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள். எருசலேமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்கு சொல்லுங்கள், அவள் போராட்டம் நின்றுவிட்டது. அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது. அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இருமடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள். இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பார்க்குற போது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் நிறைவையும் ஒரு விதமான மனதிலே ஒரு மகிழ்ச்சியும் கொடுக்கிற அடையாளங்களாக நமக்கு மாறுகிறது. அதனால தான் அந்த இறை வார்த்தையை உண்டு மகிழ்கிற பிள்ளைகள் ஆத்மாவிலே நிறைவை காண்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, அதனால தான் நம்ம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தை மூன்று வாசகங்களாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த இறை வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும், தியானிக்கணும், அதை நம்ம என்ன செய்யணும், வாழ்வாக்கணும். இன்றைக்கு திருவருகை காலத்தில் காத்திருப்பதை பற்றி தான் நம்ம எல்லா இடத்திலும் நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோம். அந்த காத்திருப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு வாசகங்கள் நமக்கு சொல்லுகிறது. மனம் மாறுதலை குறித்தும் வழியை ஆயத்தம் செய்தலை குறித்தும். கிறிஸ்துமஸ் வருகிறது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, உலகியல் ரீதியான ஆயத்தம் செய்யக்கூடிய அந்த காரியங்களை மட்டுமே நினைத்து நம்ம ஏமாந்து போய்விடக்கூடாது. ஆயத்தம் செய்தல் அப்படின்னு சொன்னால் நம்மையே நாம் தயாரிக்கிறது. அந்த தயாரிப்பினுடைய வழிகள் எங்கெங்கே இருக்கிறது பாருங்கள். நம்ம ஒரு வீட்டை ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்முடைய வீட்டை வந்து நம்ம சுத்தம் செய்கிறோம். சாதாரணமாக ஒரு வீடு இருக்கிறது அப்படின்னா அந்த வீட்டை காலையில் அட்லீஸ்ட் சாயந்தரம் ரெண்டு வேளையாவது கூட்டணும். இல்லை வீட்டினுடைய பயன்பாடு நிறையா இருக்குது, ஆட்கள் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்கன்னா அந்த வீட்டை நம்ம எப்படியும் ஒரு மூன்று முறை நான்கு முறை நம்ம சுத்தப்படுத்திகிட்டே இருப்போம். அப்போ ஒரு நம் வாழக்கூடிய ஒரு சாதாரண வீடு இத்தனை முறை சுத்தப்படுத்தப்படுகிறது அப்படின்னா அந்த வீட்டினுடைய அந்த அடையாளத்தை வைத்து நம்மை நாம் சோதிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டை நம்ம எத்தனை முறை சுத்தப்படுத்துவது? அப்போ சுத்தப்பட ஒரு சில பேர் வருஷக்கணக்காக அந்த வீட்டை வந்து அப்படியே போட்டு வச்சுருவாங்க. மனசு அப்படிங்கிற வாழ்வு அப்படிங்கிற வீட்டை அப்படியே போட்டுடுறாங்க. அப்படியே கிடக்கிற போது அது என்ன ஆகிடுதுன்னா அது தீமைகளுக்கு மேலே தீமைகள் வந்து அது பாவங்களுக்குள்ளே நம்மையே அப்படியே என்ன செய்து ஊறி போக வைக்கிறது. ஒரு முறை செய்யக்கூடிய பாவம் அது இரண்டாவது முறை மூன்றாவது முறை செய்கிற போது அது பாவம் மழுங்கி போகிறது, அது எண்ணத்தில் மழுங்கி போகுது. இதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு நிலை. அதனால தான் நம்ம மீண்டும் மீண்டுமாய் நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ள, பரிசுத்தப்படுத்தி கொள்ள, அல்லது சுத்தப்படுத்தி கொள்ள, எல்லாத்துக்கு மேலே ஆயத்தப்படுத்தி கொள்ள அப்படின்லாம் நம்ம எல்லாம் பல வார்த்தையை யூஸ் பண்ணாலும் அடிப்படையில் ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் உங்களை கடவுளுடைய வருகைக்கு தக்கவாறு மாற்றிக்கொள்ளுங்க, மனம் மாறுங்க. பாட்டெல்லாம் நம்ம பாடி இந்த நாட்கள்லாம் நம்ம தவ நாட்களில் தான் மனம் மாறுதலை குறித்து நம்ம பேசுகிறோம் அதிகமாக. ஆனால் இந்த திருவருகை காலத்தில் கூட நம்ம ஆயத்தத்தை நம்ம குறித்து பேசுகிறோம். நம்ம ஆயத்தப்படுத்துகிற, நம்மை ஆண்டவருக்கு உகந்த அடையாளமாக மாற்றுகிற பிள்ளைகளாக நம்ம மாறுவதற்கு என்ன செய்வது? இன்றைக்கி அதைத்தான் நம்மளுடைய வாசகங்கள் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. இப்போ கடவுள் வந்து ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள், அவளுடைய அந்த வேதனைக்கு நான் வந்து பரிசு தரேன், நிறைவுக்கு கொண்டு வரேன், அவள் நிறைய துன்பத்தை என்னுடைய பிள்ளை அனுபவிச்சிட்டான் அப்படின்னு பாருங்கள். கடவுள் எவ்வளோ தூரம் இறங்கி வரார். அப்போது நாம் இந்த ஆயத்தப்படுத்துதலுக்கான வழிகளை எடுத்து செல்லுகிற போது கடவுள் கண்ணோக்கி பார்க்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். இந்த பாலை நிலம் அப்படிங்கிறது ஒரு விதமான அடையாள சொல். பாலை நிலம், டெசர்ட்னு சொல்லுவோம். இந்த பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா பாலை நிலம் போல் அது மாறுகிறது. இப்படி பாவத்தில் நம்ம கடந்து போக 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 ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிற அந்த நாட்கள் பாலைவனம். எப்படி பாலைவனத்தில் ஒரு இடத்த வந்து மண் மூடிடும், ஒரு இடத்துலேருந்து மண் பார்த்தீங்கன்னா மணல் காற்று அடிக்கும், அது மண் போய் மூடிடும். நீங்கள் அங்கே ஒரு பொருள் வச்சிங்கன்னா அதெல்லாம் மண் மூடிடும். ஒரு கூடாரம் கட்டி வச்சுருந்தீங்கன்னா அதை புயல் மண் புயல் விசிச்சுன்னா மணல் புயல் அது போய் மூடிடும், எல்லாத்தையும் மூடிடும். பாலைவனத்தில் நம்ம பார்க்க முடியாத ஒரு உண்மை இது தான். திடீரென்று ஒரு பெரிய புயல் அடிக்கும், மணல் புயல், அப்போ பார்த்தீங்கன்னாக்க இங்கே இருக்கிற மண்ணெல்லாம் அள்ளிட்டு போய் அங்கே மேடு வச்சிடும். அங்கே மேடாக இருக்கிறது நாளைக்கு இங்கே மேடாக இருக்கும். இப்படித்தான் அந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய சூழல். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான். பல வேளைகளிலே பாலை நிலம் போல மணல் போன்ற சில பாவங்கள் என்ன செய்து நம்மளை மூடி அது ஒரு வறண்ட நிலமாக மாற்றிவிடுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்கு. பால் நிலம், பால் நிலம்னா என்ன? பாழாய் போன நிலம், அதில் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். அப்போ இதெல்லாம் இந்த அடையாளங்கள், பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும். இதெல்லாம் செய்யும்போது என்ன நடக்கும்? ஆண்டவரின் மாட்சி வெளிப்படுத்தப்படும். மானிடர் அனைவரும் ஒருங்கே இதை காண்பர், ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார். ஆண்டவர் சொல்கிறார் இதெல்லாம் நடக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம மலையை பார்த்துக்கிட்டு மடுவை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் நிரப்பப்படும், இதெல்லாம் வந்து தகர்த்தப்படும் அப்படின்னோனையும் நாம் உலகத்தினுடைய அழிவை மட்டுமே நினைக்கக்கூடாது. அதெல்லாம் நடக்க கடவுள் வல்லவராக இருக்கிறார், அதெல்லாம் நடத்துறதுக்கு அவரால் முடியும். ஆனால் அவர் நம்மிடத்துல இந்த அடையாள சொற்கள் வழியாக சொல்லுகிற செய்தி என்னென்னா, நீங்கள் என்ன செய்யுங்க, உங்ககிட்ட இதை போன்ற அடையாளங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதையெல்லாம் மாற்றுங்க, உங்களை நான் விரும்புகிற அந்த மீட்புக்கு ஆயத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். அந்த மீட்புக்கான ஆயத்தம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு யோசிச்சு பார்க்கணும். இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு முதலாளி சம்பளம் கொடுக்குறாருன்னா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். தனக்காக யார் வேலை செய்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த முதலாளி சம்பளம் கொடுப்பார். அதே போல் கடவுளும் அவருடைய திட்டத்திற்காக யார் உழைத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவர் மீட்பை கொடுக்க போகிறார். இதில் இது ஒரு பெரிய லாஜிக் கிடையாது, ஒரு சாதாரண விஷயம், எல்லாரும் புரிந்து கொள்ள முடியக்கூடிய விஷயமாக இருக்கிறார். அப்போ பைபிளில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் நிறைய ஓமைகள் சொல்லியிருக்கிறார். தலைவன் வந்து வேலையை விட்டுட்டு போகிறான், திடீர்னு வருகிற போது எந்த ஊழியக்காரன் வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அவனுக்கு அவர் பரிசு கொடுக்குறான், மற்றவனை அவர் தண்டிக்கிறாரு. ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, ஒருத்தனுக்கு 1 தாள், இப்படி தாளந்துகளை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு போகிறாரு. பாருங்கள், அப்படி தாளந்தை பெற்றுக்கொண்டவங்க என்ன செய்கிறாங்க, என்ன செய்யணும், இதெல்லாம் நமக்கு அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கிற சில உதாரணங்கள். இப்போ இந்த காரியங்களில் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, நீ ஆயத்தமாக இருக்கணும், நீ செய்ய வேண்டியதை செய்து தயாரிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ பாலை நிலமாக இருக்கிற நீ, பால் நிலமாக இருக்கிற நீ, கரடு முரடாக இருக்கிற நீ, கோணலான ஒரு வழியை வைத்திருக்கிற நீ, உன்னை நேராக்கணும், நீ சமதளமாகணும், நீ ஆண்டவருடைய திட்டத்திற்கேற்ப ஆண்டவர் விரும்பும் விதமான ஒரு பாத்திரமாக மாறணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சியோனே நற்செய்தி தருபவளே உயர் மலை மேல் நின்று கொள், நற்செய்தி உரைப்பவளே உன் குரலை எழுப்பு, அஞ்சாதே, சத்தமாக சொல்லு, இந்த உண்மையை எல்லாரும் கேட்கும்படி சொல்லுன்னு நமக்கு அவர் என்ன செய்து கொண்டே இருக்கிறார், அவருடைய சப்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஸோ இந்த நாளில் நாம் என்ன செய்யணும், மனம் மாறி வழியை ஆயத்தம் செய்வதை குறித்து நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். மனம் மாறி வழியை ஆயத்தம் செய்வது. இன்னைக்கு முதல் வாசகத்தில் நம்ம பாலைவனத்தினுடைய அடையாளத்தை பார்க்குறோம். நற்செய்தி வாசகத்துக்கு போய் பார்த்தீங்கன்னாக்க, இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு திருமுழுக்கு யோவானை குறித்து போடப்பட்டிருக்கிறார். மார்க்கு நற்செய்தியில் எடுக்கப்பட்டிருக்கிற, இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு வழியை ஆயத்தம் செய்வார். பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்று இறைவாக்கினர் எசையாவின் நூலில் எழுதப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா, எசையாவின் நூலில் அது எழுதப்பட்டிருக்கிறது. அது மார்க் நற்செய்தி உள்வாங்கினைக்கு நற்செய்தியாக கொடுத்துருக்கிறாங்க. மலாக்கி 3:1 பாருங்க, இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார், அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென்று தம் கோவிலுக்கு வருவார், நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் என்ற வார்த்தைகள் எல்லாம் நம்மை எச்சரிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. பாருங்களேன், ஆயத்தம் செய்வார், அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார். அப்போ மத்தேயு 11:10 நம்ம பார்க்குறோம், இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யாரை பற்றி? இப்போ மத்தேயினுடைய அந்த ஆர்டரை வச்சு பார்க்குற போது 9:11 இறைவசனம், 9:10 நம்ம பார்க்குறோம், பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள், இறைவாக்கினரையா? இயேசு கேட்குறார் மக்களை பார்த்து, யாரை பார்க்க போனீங்க, இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. யாரை பற்றின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திருமுழுக்கு யோவானை பற்றி தான் இங்கே பேசுது. அப்போ அந்த திருமுழுக்கு யோவான் சொன்ன ஒரு காரியம், ஆயத்தம் செய், உங்களையே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆயத்தம் செய்யுங்க. அவர் எப்படி ஆயத்தம் செய்ய சொன்னார்? இன்னைக்கு நற்செய்தியிலையும் நமக்கு அதனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விளக்கத்தை நீங்கள் படித்து தியானித்து பாருங்கள். இதன்படியே திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்திற்கு வந்து பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி, பாவ மன்னிப்பு அடையணும்னா நீ மனம் மாறணும் முதல்ல. ஒருத்தர் வந்து சொன்னார், கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள்லாம் ரொம்ப ஜாலியான ஆட்கள் அப்படின்னாரு. எப்படி சார், என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். அவர் சொன்னார், நீங்கள் பாவம் பண்ணிவிட்டு போய் நீங்கள் பாவ சங்கீதனத்தில் சொல்லிடுவீங்க, உங்கள் பாவமெல்லாம் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக அப்படி நடத்துறது கிடையாது. பாவ சங்கீதத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுதா? ஆமாம், கண்டிப்பாக மன்னிக்கப்படுது, 100%. அதில் பொய் இல்லை, உண்மை. ஆனால் எந்த மனநிலையோடு பாருங்க, பாவ மன்னிப்பு அடைய மனம் மாறி. யார் ஒருத்தர் மனம் மாறி போகிறாங்களோ அவங்களுக்கு தான் மனம் மாறி திருமுழுக்கு பெறுங்கள். அப்போ நம்ம திருமுழுக்க முன்னாடி வாங்கிடுறோம், அந்த திருமுழுக்கினுடைய அச்சாரத்தை பெற்ற பிள்ளைகளாக வாழுகிறோமா? ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாவ அறிக்கையில் போய் நீங்கள் முழந்தால் படியிடும் போது நீங்கள் மீண்டும் உங்கள் திருமுழுக்கை புதுப்பிக்கிறீங்க. சிறு குழந்தையாக இருக்கிற போது நமக்கு அறிய முடியல அந்த திருமுழுக்கினுடைய அடையாளம். பாவம் செய்த பிற்பாடு அந்த திருமுழுக்கினுடைய அச்சாரமானது மணல் மேடுகளைப் போல மூடப்படுகிறது, அது பாலை நிலம் போல மூடப்பட்டுடும். இசையா 59:1 ஆண்டவர் சொல்கிறார் இல்லைங்களா, உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகிவிடவில்லை, உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி போய்விடவில்லை, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் எனக்கும் பெரிய பிளவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, உங்கள் தீச்செயல்களே என் திருமுகத்தை உங்களுக்கு மறைத்து வைத்திருக்கிற. பாருங்கள், இவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போது அந்த பாவங்கள் தீச்செயல்கள் இதெல்லாம் என்ன அடையாளம்னா, பாலைவனம் போல் அது மூடிடுது. எதை? கடவுளுடைய கிருபையை நம்ம பார்க்கக்கூடிய அந்த விதத்தை மூடிடும். அதனால தான் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு பெற திருமுழுக்கினுடைய அபிஷேகம் வெளிப்படாது. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கிறாங்க, ஆலயத்துக்குள்ளே வந்து உட்கார்றாங்க, ஆனால் நிறைவை காண முடியாது, நிறைவை காண முடியல. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, அங்கே ஓடுனா எனக்கு நிறைவு கிடைக்குமா, இங்கே ஓடுனா நிறைவு கிடைக்குமா, ஓடி போகிறாங்க. சில பேர் கிறிஸ்தவ சபைகளை கூட உள்ளே கூட போகிறதில்ல, வேறு எங்கேயோ ஓடி போகிறாங்க. இங்கே நிறைய இன்னைக்கு பக்தி மார்க்கங்கள் ஓடிக்கிட்டு இருக்குது இல்லையா, எங்கேயோ அங்கே போனால் எனக்கு விடுதலை உண்டு அப்படின்னு ஓடுறாங்க. எங்கே ஓடினாலும் அவர்கள் வெற்றி அடைய முடியாது என்பது உண்மை வேதத்தினுடைய பார்வையிலிருந்து. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய அந்த திருமுழுக்கினுடைய அச்சாரத்தை அவங்க மூடிட்டாங்க. கடவுள் தொடர்பு கொள்ளுகிற அந்த அடையாளம் தான் திருமுழுக்கினுடைய அடையாளம். திருமுழுக்கில் என்ன நடக்குதுன்னா, நமக்கும் அந்த இறைமைக்கும் ஒரு தொடர்பு வருது, அந்த இறைமைக்கும் தொடர்பு. அந்த தொடர்பு இந்த பாவம் வந்து கட் பண்ணிடுது. பிசாசு என்ன செய்கிறான், அந்த பாவத்தை கட் பண்ணிடுறான். இப்போ திருமுழுக்குங்கிற அருட்சாதனமே நிறைய பேருக்கு அது வேண்டாததை போல தெரிகிறது. அதனால் திருமுழுக்கே இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கும் கடவுளுக்கும் ஒரு டீல் இருக்கவே முடியாது, தொடர்பு இருக்க முடியாது. அப்போது நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிற பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும், நம்மளுடைய திருமுழுக்கை நம்ம புதுப்பித்து கொண்டிருக்கிறோமா? இப்போ இந்த திருமுழுக்கினுடைய ஆற்றல் வல்லமையாக தான் இருக்குது, ஆனால் அதை நம்ம தான் செயல்படுத்தணும். இப்போ கடவுள் நமக்கு என்ன செய்கிறாருன்னா, அவருடைய சாயலில் நம்மளை படைச்சிருக்கிறார். அவருடைய சாயல் இல்லை, அவருடைய சாயல் எப்படிப்பட்ட சாயல், அவர் யாரும் கமாண்ட் பண்ண முடியாது, அவருக்கு யாரும் ஆர்டர் போட முடியாது. அதே மாதிரி கடவுளும் நமக்கு ஆர்டர் போட முடியாது. நன்மையும் தீமையும் கண்ணுக்கு முன்னாடி இருக்குன்னா கடவுள் வந்து நம்மக்கிட்ட ரெக்வஸ்ட் தான் பண்ணுவார், நமக்கு சொல்லி கொடுப்பார், இது கெட்டதுப்பா இது நல்லதுப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஆவியானவருடைய வேலை என்னன்னா, நம்மளை என்ன செய்யறது, நன்மையை நோக்கி நம்ம நன்மை எது தீமை எது பகுத்து பார்க்க வைப்பார். ஆனால் தீமை தான் எனக்கு வேணும், இது தீமைன்னு தெரிஞ்சு நான் தீமையை தொடுவேன் அப்படின்னா கடவுள் கையை பிடிக்க மாட்டார். ஒரு பையன் வந்து கேட்டான், கடவுளுக்கு தெரியும்ல நான் தீமையை தொட போகிறேன்னு, பாவத்தை தொட போகிறேன்னு, ஏன் அவர் என் கையை பிடிக்கல? ஏன்னா அவர் நம்மை அவருடைய சாயலில் படைச்சிட்டார், அவருடைய உருவில் அவருடைய சாயலில் நம்மளை படைச்சிருக்கிறதுனால அவர் மனித சுதந்திரம் என்கிற ஒன்றை கொடுத்துட்டாரு, அதை அவர் ஒரு நாளும் முறித்து போடுவதில்லை. கடவுளுடைய பெருந்தன்மை வந்து இங்கே தான் அடங்கியிருக்கு. அப்போ கடவுள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ உன்னை அறிந்து கொள், நீ யாருன்னு அறிஞ்சுக்கோ, உன்னைய வந்து அடுத்தவன் கை நீட்டி சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ உன்னை தேடு. அதான் தத்துவம்லாம் சொல்லுது, உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், ஜெயிக்கலாம், வெற்றி பெறலாம். கடவுள் அதான் சொல்கிறாரு, நீ உன்னை அறிந்து கொள், நோ யுவர் செல்ஃப். நீ எப்பேற்பட்ட மகனாக இருக்கிற, எப்பேற்பட்ட மகளாக இருக்கிற. பாருங்கள், ஊதாரி மைந்தன் கதையெல்லாம் நம்ம சொல்கிறோம். இந்த ஊதாரி மைந்தன் வந்து ஒரு நேரம் புத்தி கெட்டு போய் அப்படியே அப்பாவை விட்டு விலகி பன்றிகளுக்கிட்ட போயிட்டான். பன்றியோட பன்றியாக ஆயிட்டான். பன்றி சாப்பிட்றத அவனு சாப்பிட்டான். அந்த நேரம் அவன் உட்காந்து யோசித்தான். அவன் தன்னிலை உணர்ந்தான். தரம் கட்ட நிலையை குறித்து வருந்தினான். தன்னிலை உணர்ந்தான். அந்த தந்தையினுடைய உயர்வையும் நினைச்சு பார்த்தான். என்ன செய்தான்? எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்டிவ், அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அவனுக்கு கிடைச்சது பார்த்தீங்களா? சுயமாய் அவன் சிந்தித்த அந்த காரியம், அது அவனை என்ன செஞ்சிச்சு? அங்கிருந்து வெளியில் கொண்டு வந்துச்சு. இன்றைக்கி நிறைய பேரை சிந்திக்க விடாமல் பிசாசு என்ன செய்கிறான்னா, பன்றிகளைப் போல நமக்கு என்ன செய்கிறான், அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறான் தீனிகளை. உலகியல் காரியமான சில பாவங்கள் நம்மக்கிட்ட விழுந்துக்கிட்டே இருக்கும். ஒன்றில் மகிழ்ச்சி அடைந்துனா அந்த சைடு, இன்னொன்று மகிழ்ச்சினா அந்த சைடு. அப்போது இந்த மகிழ்ச்சிக்குள்ளேயே நம்ம திளைத்து போய் ஒரு நேரம் மீட்பை அறிய முடியாத பிள்ளைகளாய் நம்ம கீழே விழ வேண்டும் என்பதுதான் பிசாசானவனுடைய திட்டம். அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பாலை நிலத்திலிருந்து ஒரு மனுஷனை எழுப்பி பாலை நிலம் போல் இருக்கிற உன்னுடைய உள்ளத்தை மாற்றணும்பான்னு சொல்லி, அவர் பாலைவனத்தில் ஒரு கூக்குரல் ஒலிக்கிறதுன்னு சொல்லி சொல்லப்பட்டது. ஏன் அந்த பாலைவனத்தினுடைய அடையாளம் வைக்கப்பட்டது? உன்னுடைய யாருடைய உள்ளங்கள் எல்லாம் பாலைவனமாய் மாறி போயிருக்கிறதோ, நீங்க உடனே உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது எப்படி? திருமுழுக்கு பெறுங்க, மனம் மாறுங்க. யூதேயாவினர் அனைவரும் எருசலேம் யாவரும் அவரிடம் சென்றனர், பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்றனர். அவர் எப்படி இருந்தார்? அவருடைய அடையாளம் இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் அவர் எப்போ, ஏன் இந்த மனுஷன் இப்படி இருக்கணும்? இப்போ நீங்கள் எங்களை பார்க்குறீங்க, குருக்கள் கன்னியர்கள், திருமணம் இல்லாமல் ஒரு வெற்று வாழ்க்கை வாழ்வதை போல தோன்றுகிறது. ஏன் இவர்கள் இப்படி இருக்கணும்? பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்குறோம். பார்த்துட்டும் நம்மளுடைய உள்ளங்கள் வந்து அதை சிந்திக்க மறுக்கிறது. நாம் என்ன செய்கிறோம்? சாமியார்களுக்கு ரூல்ஸ் போடுறோம். சாமி நீ இப்படி தான் இருக்கணும். அதெல்லாம் ஓகே, ஃபாதர்ஸ் இப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சந்தோஷமான செய்தி தான். ஏன் இந்த கூட்டத்தினர் இப்படி திருமணம் செய்து கொள்ளாமல் இப்படி தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இப்படி தங்களுடைய வாழ்க்கையை ஒரு இழக்கிற அடையாளமாக நிற்கிறாங்க? அப்போ இவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன? அப்போ அந்த செய்தியிலிருந்து நம்ம உள்வாங்க வேண்டிய ஒரு விஷயம், பாலைவனம் போல தங்கள் வாழ்க்கையை மாற்றி வைத்திருக்கிற இவர்களுடைய அடையாளம், பாலைவனமாக இருக்கிற நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் என்பதற்காக. அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு திருமுழுக்கு யோவானினுடைய அடையாளத்தை நம்ம முன் வச்சிருக்கிறாங்க நச்செய்தியில். அவருடைய அந்த வாழ்க்கை முறை இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பாருங்கள், பைபிள் சொல்லுது 11 Matthew 11:11, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. பாருங்கள், நல்லா கவனிங்க, மனிதராய் பிறந்தவர்களுள். உலகத்தில் எவ்வளோ மனுஷன் பிறந்திருக்கிறான், அதெல்லாம் சேர்த்து சொல்கிறார் கடவுள். மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. திருமுழுக்கு யோவானை எங்கே கொண்டு வச்சிட்டார் பார்த்தீங்களா? அடுத்தது சொல்கிறார் பாருங்க, ஆயினும் அப்படி இருந்தாலும் விண்ணரசில் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரைஸ் தி லார்ட். அவரையும் தாண்டி ஒரு கேட்டகரியை கொண்டு வைக்கிறார் பாருங்க. திருமுழுக்கு யோவானை இவ்வளோ தூரம் தூக்கி வச்ச கடவுள் அதுக்கு மேலே ஒரு கேட்டகரியை கொண்டு சொருகி விட்டார். அது யாரு? விண்ணரசில் மிகச்சிறியவராக இருக்கிறவர். விண்ணரசுனா எதுங்க? இதுதான், இந்த உலகத்துக்குள்ள நீங்க வாழக்கூடிய இந்த இடத்துல உங்க குடும்பம் ஒரு விண்ணரசு, உங்க பங்கு தளம் ஒரு விண்ணரசு, நீ வாழக்கூடிய அந்த சமூகம் ஒரு விண்ணரசு. அங்க வந்து ஆண்டவர் கொடுத்த கிருபைகளை எல்லாம் நீ பயன்படுத்தி அடுத்தவர்களுக்கு முன்பாக உன்னுடைய பெருமையை நாட்டக்கூடிய அடையாளமாக இல்ல, நீங்கள் ஒரு தாழ்ச்சிக்குரிய அடையாளமாய் உன்னை மாற்றுகிற போது அந்த இடத்துல நீங்க திருமுழுக்கு யோவானை விட உயர்ந்தவராயிருப்பீங்க. ஹலேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் பாருங்க. லூக்கா 7:28 இதை பேசுகிறார். பாருங்க, எல்லா நற்செய்தியும் இதை சொல்லுதுன்னா நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும்னு அர்த்தம். லூக்கா என்ன சொல்ல, மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை, ஆயினும் இறையாட்சிக்கு உட்பட்டோருள், விண்ணரசில் மிகச்சிறியவர்னு அங்கே சொல்லியிருக்கு, இறையாட்சிக்கு உட்பட்டோருள் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இறையாட்சிக்கு உட்படுறதுனா என்ன? அப்போ இறையாட்சிக்கு உள்ளேயும் நீ வாழலாம், இறையாட்சியை விட்டு வெளியிலையும் வாழலாம். கிறிஸ்தவனாக தான் இருப்போம் நம்ம. நம்ம கிறிஸ்தவர்களை பற்றி பேசுகிறோம், மற்றவங்களை பற்றி நம்ம பேசலை. இப்போ நான் கிறிஸ்தவன், நீங்கள் கிறிஸ்தவங்க, திருமலுக்கு பேச்சிருக்கிறீங்க, ஆனால் இறையாட்சிக்கு உட்பட்டு இருக்கிறியா? நீங்கள் இதுதான் நமக்கு கொடுக்கப்படுற கேள்வி பாருங்களேன். அதனால தான் ஆயத்தம் செய்ய சொல்கிறேன், இதுதான் ஆயத்தம் செய்கிறேன். அப்போ இறையாட்சிக்கு உட்படும் விதமாக நான் என்ன செய்யணும் வாழ்கிறதுக்கு, இறையாட்சிக்குள்ளே இருக்கிறதுக்கு? இவர் சொல்கிறது போல், மத்தேயு சொல்கிறது போல, நாம் வந்து விண்ணரசில் மிக சிறியவராக மாறுறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பைபிளை நம்ம தேடுறோம். நம்ம அதுதான் நம்ம தேடுறோம். இன்றைக்கி அந்த தேடுதல் தான் நம்முடைய வாழ்க்கை முறையாக மாறணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். நம்மளுடைய முதல்ல வந்து இந்த மாற்றத்தை நம்ம வச்சு யோசிக்கணும். முதல்ல ஹவ் ஐ ஆம், நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு அப்புறம் நம்ம குடும்பத்தெல்லாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா பொறுப்பு அங்கேயும் இருக்கு இல்லையா நமக்கு. பல நேரம் நம்ம அடுத்தவங்கள பார்த்துட்டு நம்மளை விட்டுடுவோம். அதனால தான் முதல்ல பிகின் வித் யுவர் செல்ஃப். ஏற்கனவே சொன்னேன் நான், ஒரு சகோதரி வந்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்க கேட்டுக்கிட்டாங்க. நான் சொன்னேன் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்தி ஜெபிங்கன்னு சொன்னேன். அந்த சகோதரி ஒரு அருமையான சாட்சியாக வந்து நின்னாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நான் பிள்ளைகளுக்காக ஜெபிச்சேன், நன்றி செலுத்தி நீங்கள் சொன்னது போல் துதித்தேன், ஆண்டவர் எனக்கு சொன்னார் உன் பார்வை மாறணும்னு சொல்லி, உன்னுடைய பார்வை தான் மாற்றம் அடையணும், நீங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் வந்து தவறாக யோசிக்கிறீங்கன்னு என் பார்வையை மாற்றினார் என்கிற ஒரு சாட்சியம் மிகவும் உண்மையான சாட்சியம். பல நேரம் கடவுள் நமக்கு தான் அந்த வெளிப்பாட்டை கொடுப்பார், நான் எப்படி இருப்பது, நான் என்ன செய்யணும். பல நேரம் நாம் சரியாக இல்லாததுனால நம்ம எல்லாரையும் தவறு என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு மாற்றத்தை முதல்ல கொடுப்பார். செல்ஃப் ரியலைசேஷன் பிரிங்ஸ் சேஞ்ச் இன்டு ஒன் செல்ஃப். ஒருத்தருக்குள்ள ஒரு மாற்றம் வருதுன்னா அது முதல்ல சுய மாக நம்மை குறித்த ஒரு ஆய்வு. அப்போ குடும்பத்தை, இறை சமூகத்தை, திருமுழுக்கு யோவானை போல கடவுளுக்காக நம்ம என்ன செய்வது, ஆயத்தம் செய், ஆயத்தம் செய்யினா நம்ம உட்காந்து யோசிக்கணும், நான் எப்படி என்னை ஆயத்தம் செய்வது, என் குடும்பத்தை எப்படி ஆண்டவருக்கு உகந்த விதமாக ஆயத்தம் செய்வது, என்னுடைய சமூகம், இறை சமூகம் நமக்கு முன்னாடி இருக்குது, நம்மளுடைய அன்பியங்கள், இப்படி நிறைய குழுக்களாக நம்ம இணைஞ்சு கிடக்கிறோமே, அப்படியாக நம்மளுடைய தரத்தை யோசித்து பார்க்கணும் நம்ம. அப்படி யோசிக்கிற போது கடவுள் நமக்கு உகந்த வழிகளை காட்டுகிறார் பாருங்க. அதில் பைபிளில் நம்ம பார்க்குறோம், எண்ணிக்கை நூலில் 1:16 சொல்லுது, மக்கள் கூட்டமைப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்களே, இவர்கள் தங்கள் மூதாதையர் குலங்களின் முதல்வர்களும் இஸ்ரேலில் 1000 தலைவர்களும் ஆவர். பெயர் குறிக்கப்பட்ட இவர்களை மோசையும் ஆரோனும் தங்களுடன் சேர்த்து கொண்டனர். பாருங்க, நிறைய குலங்கள் அங்கே 12 கோத்திரம் இருந்துச்சு. அதிலிருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, பெயர் குறிக்கப்பட்ட ஒரு சிலரை தேர்ந்தெடுக்கிறாங்க தங்களுடைய சிறப்பு பணிகளுக்காக. அப்போ அதே போல தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் இந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு நிற்கிறேன்னா நீங்க அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறீங்க. உப்பை போல, உப்பு நம்ம எப்படி குழம்புல கொஞ்சோண்டு தான் போடுவோம். நான் ஏற்கனவே நான் சொல்லுவேன், பைபிள் உப்பாக ஒளியாகன்னு சொல்லியிருக்கு. ஒளி என்ன, ஊட்டையவா கொளுத்தி விடுறோம், ஒரு ஓரமாக மெழுகு திரியை கொளுத்தி வைக்கிறோம், அந்த வீட்டுக்கே ஒளி. வீடு பூரா நம்ம ஒளி ஏற்றுறது இல்லை, வீட்டில் ஒரு ஓரமாக ஒளி. இந்த சமூகத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு ஓரமாக ஒளியாக இருந்தீங்கன்னா போதும், அந்த அந்த ஏரியாவுக்கே நீங்கள் ஒளி கொடுப்பீங்க. நீங்கள் கொஞ்சோண்டு உப்பு தான் நம்ம குழம்புல போடுறோம், அந்த கொஞ்சோண்டு உப்பு தான் டேஸ்ட் கொடுக்குது. அதே போல் நீங்கள் ஒரு சிலராக இருந்தாலும் நீங்கள் இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பார்க்குறவங்க உங்களை சாட்சியாக வைத்து அவர்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வாங்க. இன்றைக்கி நம்ம இணைந்து வர்றதுல தான் நம்மளுடைய அந்த அடையாளம் இருக்கிறது. அதைத்தான் பிசாசு கெடுக்கிறான். நம்ம அன்பியங்கள் பாருங்க, ஆயர்கள் எல்லாம் எவ்வளவோ முயற்சிகள்லாம் செய்கிறாங்க. இந்த அன்பியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம் தான். இன்னைக்கு பாருங்க, இந்த அன்பியத்தை வீடுகளில் போய் கொடுத்தோம்னா நான் போக மாட்டேன் அவன் வீட்டுக்கு, ஏன்னா பகை, அவன் என் வீட்டுக்குள்ளே வந்தால் வெட்டுவேன். இன்னைக்கு நிறைய பேர் இந்த மாதிரி அன்பியங்களுக்குள்ளே போகிறது கிடையாது, அவங்க அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது. ஏதோ நான் அது வந்து அன்பியம்னாக்க அது சாப்பாடு போடுவாங்க, அப்படி மாறிவிட்டது. ஒரு இடத்துல முதல் அன்பியத்தில் வந்து வடை கொடுத்தாங்களாம், சாரி முதல் அன்பியத்தில் பிஸ்கட் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த அன்பியத்தில் நம்ம வந்து இன்னும் சிறப்பாக கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வடையும் பஜ்ஜியும் கொடுத்தாங்களாம். அடுத்த அன்பியத்தில் இதை விட பெஸ்ட்டாக கொடுக்கணுமேனு வடையும் பஜ்ஜியும் கேசரியும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த அன்பியத்தில் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பிரியாணியே போட்டுட்டாங்க. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும் பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கான இடம் இல்லை. அன்பியங்கள் என்பது அன்பு உறவுக்கான இடம். அங்கே யாருக்கு எந்த குடும்பமாவது சோத்துக்கு வலியத்து போயிருக்குன்னா அந்த காசெல்லாம் போட்டு அரிசி வாங்கி அந்த குடும்பத்தை பேக் பண்ணணும், அதை செய்யலாம். நாம் உட்காந்து எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிடுவோம், உணவு உண்பதை நம்ம தவறுன்னு சொல்லலை, அது கிரைட்டீரியாவாக மாறிடக்கூடாது. இன்னைக்கு பிசாசு சிதைக்கிறான் பாருங்க, அன்பியங்களை சிதைக்கிறான், குடும்பங்களை சிதைக்கிறான். இன்னைக்கு எங்கெல்லாம் அந்த அன்பு உறவுகள் கூடி வருகிறதோ அங்கெல்லாம் இந்த சிதைவு உண்டு நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இதுதான் டார்கெட். பிசாசு ஒரு பக்கம் வேகமாக வேலை செஞ்சிட்ருக்கிறான், நம்மலாம் உட்காந்துக்கிட்டு எனக்கு கூட ஆண்டவர், எனக்கு கூட ஆண்டவர், எனக்கு கூட ஆண்டவரேன்னு நம்ம என்ன செய்கிறோம், சுயநலமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஜெபமெல்லாம் குப்பையில் தான் போயிட்டே இருக்கோம். நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே முடியாது. அதனால தான் தேவ பிள்ளைகளே, நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தேர்ந்தெடுத்தல் எதற்காக, நம்மளுடைய ஆயத்தப்படுத்துவதற்காக. நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும், நம் கடவுள் கொடுத்துருக்கிற அந்த திருமுழுக்கு யோவானுடைய அடையாளமாக நம்ம மாறணும், நம்ம சமூகத்தை ஆயத்தப்படுத்தணும். பாருங்கள் எண்ணிக்கை 11:27 நம்ம பார்க்குறோம் பாருங்கள், அனைவரையும் ஆவியின் வல்லமையில் ஆண்டவர் நிரப்புறாரு. ஒரு இளைஞன் ஓடி வந்து மோசையிடம், எழுத்தாது மேதாது பாளையத்தில் இறைவாக்கு உரைக்கின்றனர் என்றனர். உடனே தெரிந்தெடுக்கப்பட்டோரில் ஒருவரும் மோசேயின் ஊழியரும் நூனின் மைந்தருமான யோசுவாவை சொல்றார், மோசே என் தலைவரே அவர்களை தடுத்து நிறுத்தும் என்றார். மோசே என்ன பண்ணாரு, அந்த பயல்களை நிறுத்து அப்படின்னு சொல்லல. மோசே அவரிடம், என்னை முன்னிட்டு நீ பொறாமைப்படுகிறாயா? ஆண்டவரின் மக்கள் அனைவருமே இறைவாக்கினராகும்படி ஆண்டவர் அவர்களுக்கு தம் தூய ஆவியை அளிப்பது எத்துணை சிறப்பு. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மகிமையான ஒரு மனசோட மோசே வேலை செய்கிறார். அதனால தான் நம்ம எல்லோருமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், ஆண்டவரா ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம், திட்டம் இருக்கிறது. அதனால் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு நீங்கள் சொல்லி ஒதுங்கிடக்கூடாது. ஆண்டவர் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். 1 Peter 2:9 அடிக்கடி நான் அதைத்தான் மேற்கோள் காட்டுவது. என்னென்னா, நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபு, அரச குருக்களின் கூட்டம், தூய மக்கள் இனம், அவரது உரிமை சொத்தான பிள்ளை, இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நீ சும்மா உட்காரக்கூடாது. எண்டு வார்த்தை, முடிவு வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா, அதனால் நீ என்ன செய்யும், உன்னை இருளிலிருந்து வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவருடைய மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இதுதாங்க தயாரிப்பு. இப்போ நான் அறிவிக்கணும்னா நான் எப்படி இருக்கணும், என் வாழ்க்கை கரெக்டாக இருக்கணும், நான் சரியானதை செய்யணும், என் வாழ்க்கையை நான் சரிப்படுத்தி கொள்ளணும். நான் வெளியில் போய் பிரசங்கம் வச்சுட்டு என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள்லாம் இங்கே அசிங்கமாக இருந்தால், வாழ்க்கை வேறையாக இருந்ததுன்னா, அப்போ குடும்பத்தை நெறிப்படுத்தணும். நான் என்ன சொல்கிறேனோ அது என் குடும்பத்தில் நடக்கணும். அப்போ பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஃபாதர் என்ன செய்கிறது, கையை உயர்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கணும், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். பிள்ளைகளை மோனிகா அம்மா அகஸ்தினாரை ஒப்பு கொடுத்து ஜெபித்தது போல் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். ஐயோ 20 வருஷமாக ஜெபி அழுவணுமான்னு நீங்கள் நினச்சி பயந்துடாதீங்க. ஆண்டவருக்கு திட்டம் இருந்தால் 2 மணி நேரத்தில் உன் பிள்ளைகளை தொடுவார். மோனிகா அம்மாவுக்கு திட்டம் வேறு, அதனால் 20 வருஷம் ஆண்டவர் அழுவ விட்டார். ஆனால் உங்களுக்கு 20 வருஷம் அளவுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட உங்கள் பிள்ளைகளுக்காக துதிச்சு பாருங்கள், அந்த பிள்ளைகள் விடுதலை அடைவாங்க. அப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி செயல்படணும்னு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்படுவது விடுவித்துக் கொள்வதற்கல்ல. Luke 23:35 நம்ம பார்க்குறோம் பாருங்கள், மக்கள் இவற்றை பார்த்து கொண்டு நின்றார்கள். ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து, பிறரை விடுவித்தான் இவன் கடவுளின் மெசியாவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுமானால் தன்னையே விடுவித்துக் கொள்ளட்டும் என்று கேலி செய்தார்கள். இயேசுவை பார்த்து சொல்றாங்க, தன்னை விடுவித்துக் கொள்ளட்டும். ஆனால் இயேசு விடுவித்துக்கிட்டாரா? இல்லை, அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எதற்காக? அந்த சாவை கடந்து செல்வதற்காக. அதே போல தான் நாமும் ஏதோ ஒரு திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோன்னா அதை விட்டுட்டு வெளியில் ஓடிடக்கூடாது. நம்ம தப்பித்துக் கொள்வதற்காக, விடுவித்துக் கொள்வதற்காக தேர்ந்தெடுக்கப்படலை கடவுள் நம்மளை. நம்மளை அந்த காரியத்திற்குள்ளே இணைத்துக் கொள்வதற்காகத்தானே தேர்ந்தெடுத்திருக்கிறார். இயேசு கல்வாரி மலையில் தன்னை இணைத்து கொண்டதற்காகத்தானே ஆண்டவர் அவரை தெரிந்தெடுத்தார். அதை இயேசு கரெக்டாக செஞ்சிட்டாரு. இப்போ நாம் நம்மளை இணைத்து கொள்கிறோமா அல்லது பிட்டுக்கிட்டு வெளியில் போய் நின்றுட்டு இருக்கிறோமா யோசிச்சு பார்க்கணும். ரோமையர் 11:5 சொல்லுகிறது, அதுபோல இக்காலத்திலும் சிலர் எஞ்சி இருக்கின்றனர், இவர்கள் இறையருளால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இறையருளால் நம்மளையும் கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அதனால இந்த தேர்ந்தெடுத்தலை நம்ம உணர்ந்து என்ன செய்யணும்னா, என் அன்பு பிள்ளைகளே, நம்மளை ஆயத்தம் செய்து கொள்வது, மனம் மாறுவது, நான் இப்படி தான் இருப்பேங்கிற அந்த ஒரு அடமன்சி, அதை விட்டு வெளியில் வந்துட்டு நான் ஆண்டவருக்காக என்னை மாற்றிக்கொள்வேன். பவுலடியார் பாருங்க, அவர் ஒரு பெரிய படை வீரர், அவர் இப்படித்தான் இருப்பேன்னு தோறாங்கிற சட்டத்தோடு ஓடினவர், அவர் முழுவதுமாக தன்னை மாற்றிக்கிட்டதுனால தானே இன்னைக்கு வேதத்தில் அவர் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்கிறாரு. இதோ பாவப்பட்ட மகள், இதோ பாவம் செய்துட்டே இருப்பேன்னு நினைக்காம இயேசு தொட்ட பிறகு இயேசுவின் பின்னாடி ஓடி வந்து மிகப்பெரிய சாட்சியாய் மாறிய மரியாவை நம்ம பார்க்கிறோமே. இன்னும் எத்தனையோ பிள்ளைகளையே, ஒரு ஒரு குள்ளமான சக்கேயு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு மனமாற்றம் அடைந்த மகன், அவன் தன்னிடத்தில் இருப்பதையெல்லாம் கொடுக்குறேன்னு சொன்னானே, இதுதானே மனமாற்றம், இதுதானே ஆயத்தம் செய்கிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்க, ஃபாதர் இங்கிருந்து 1, 2, 3 உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கான சொல்யூஷனை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுத்து ஆண்டவருக்குள்ளே ஒரு முழுமையான அடையாளமாய் நீங்கள் மாறுங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஆயத்தம் செய்தால் ஆண்டவர் உங்களுக்கான வழியை அவர் ஆயத்தம் செய்வார். ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆமென்.
அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.